On radio, online and mobile. You're with SBS Radio.
வணக்கம் ரகுராம் அவர்களே.
வணக்கம் ரணுகா.
அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்திருக்கின்ற பல அதிரடியான மாற்றங்கள் உலகம் முழுவதுமே பாரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது. அத்துடன் இதற்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களும் மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. முதலில் டொனால்டு டிரம்ப் அவர்கள் என்னென்ன முக்கியமான மாற்றங்களை அறிவித்திருக்கிறார் என்று எங்களுக்கு சுருக்கமாக சொல்ல முடியுமா?
இதில் முக்கியமான மாற்றங்கள் என்று பார்த்தால், ஈரான், இராக், லிபியா, சோமாலியா, சூடான், சிரியா, ஏமன் ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்காவுக்கு வருவதற்கான தடை. இரண்டாவது பார்த்தோமானால், அகதிகள் அனுமதி திட்டம் 4 மாதங்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இதிலும் குறிப்பாக சிரிய நாட்டு அகதிகள் திட்டம் காலவரையின்றி நிறுத்தப்பட்டிருக்கின்றது. சட்டவிரோதமாக நாட்டுக்குள், அதாவது அமெரிக்காவுக்குள் வந்தவர்கள் இனிமேல் வருபவர்கள் மீது கடுமையான நடைமுறைகள் கடைபிடிக்கப்படவிருக்கின்றன. அமெரிக்காவுக்கும் மெக்சிகோவுக்கும் எல்லையில் சுவர் எழுப்புதல் மற்றும் டிபிபி எனப்படும் டிரான்ஸ் பசிபிக் உடன்படிக்கை பேச்சுவார்த்தையிலிருந்து வெளியேறுதல். இன்னும் ஒன்றையும் நான் இங்கு சேர்க்க விரும்புகின்றேன். கருக்கலைப்பு தொடர்பாக ஆலோசனை வழங்கும் சகல சர்வதேச சுகாதார மையங்களுக்குமான அமெரிக்க உதவி திட்டம் முற்றாக நிறுத்தப்படவிருக்கின்றது.
சரி, இந்த மாற்றங்கள் அல்லது இந்த அதிரடியான அறிவிப்புகள் வந்து அமெரிக்காவுக்கும் ஏனைய நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளில் எப்படியான தாக்கத்தை எல்லாம் ஏற்படுத்தக்கூடும் என்று நினைக்கிறீர்கள்?
இதில் குறிப்பாக நான் இந்த 7 நாடுகள் மீதான தடையை நான் முதலில் பார்க்க விரும்புகின்றேன். இது சட்ட ரீதியாகவும் சில நடைமுறை சிக்கல்களையும் சர்வதேச நாடுகளில் சில தாக்கங்களையும் சில காலங்களுக்கு ஏற்படுத்தும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. விமான நிலையங்களில் இப்பொழுது அங்கு நடாத்தப்படும் போராட்டங்களாகட்டும் சட்ட ரீதியாக சில தடை உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன. அதே வேளையில் சர்வதேச நாடுகளும் குறிப்பாக ஈரான் ஒரு எச்சரிக்கையையும் விடுத்திருக்கின்றது. இதிலே குறிப்பாக ஈரானுடைய எச்சரிக்கையை பார்த்தோமானால், ஈரான் பதிலடி நடவடிக்கையாக அமெரிக்கர்கள் ஈரானுக்கு வருவதற்கான ஒரு தடையை அறிவிக்க கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நடவடிக்கைகளை பார்த்தோமானால், இதனால் பாதிக்கப்பட போவது அந்தந்த நாடுகளை ஒழிய அமெரிக்காவுக்கு இதில் பெரிய பாதிப்பு இல்லை. குறிப்பாக பார்த்தோமானால், அமெரிக்கர்கள் ஈரானுக்கு போவதனால் வெளிநாட்டு செலாவணி ஈரானுக்கு தான் வரவிருக்கின்றது. ஆகவே ஈரான் அப்படியான ஒரு நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் அது பாதிப்பு ஈரானுக்கே ஒழிய அமெரிக்காவுக்கு அல்ல. அதே நிலையில் இந்த சட்ட ரீதியான நடவடிக்கைகளையும் பார்த்தோமானால், அது முழுதாக ஒரு தடை உத்தரவு பிறப்பிக்கப்படவில்லை. இதில் பார்த்தோமானால், கிட்டத்தட்ட சனிக்கிழமை மட்டும் 109 பேர், அதாவது இந்த இவருடைய கையொப்பம் இடப்பட்ட நேரத்தில் வானிலே பறந்து கொண்டிருந்தவர்கள் அமெரிக்காவிலே வந்திறங்கிய பொழுது சனிக்கிழமை 109 பேர் விமான நிலையங்கள் தடுக்கப்பட்டு இப்படி தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் 179 பேர் சர்வதேச விமான நிலையங்கள் விமானத்தை எடுப்பதற்காக சென்ற பொழுது அங்கு தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இதே வேளையில் ஒரு குழப்பமான நிலை இருந்து வருகின்றது. அதாவது இந்த கிரீன் கார்டு என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவின் திட்டத்தில் வருபவர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறும் பொழுது மீண்டும் அவர்கள் அந்த நாட்டுக்குள் வர முடியுமா என்ற ஒரு குழப்பம் இருந்து வருகின்றது. அப்படியாக வந்தவர்களில் 89 பேர் சனிக்கிழமை மட்டும் நாட்டுக்குள்ளே மீண்டும் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இப்படியான சில நடைமுறை சிக்கல்கள் இருக்குமே ஒழிய அதுக்கு அப்பால் இது தொலை தூரத்தில் ஒரு நீண்ட ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று நான் கருதவில்லை. இன்னும் ஒரு விடயத்தையும் இங்கு சொல்ல விரும்புகின்றேன். அதாவது பார்த்தோமானால், இந்த நாடுகள் இந்த விசா எவ்வாறாக தடுக்கப்படக்க போகின்றார்கள் என்பதில் இன்னும் ஒரு குழப்பம் இருக்கின்றது. இதுல என்ன பார்க்க வேண்டும் என்றால், இந்த நாட்டு பிரஜைகள் ஒரு புறம் இருக்கட்டும், இந்த இரட்டை பிரஜா உரிமை பெற்ற மக்கள் இருக்கின்றார்கள். குறிப்பாக ஆஸ்திரேலியாவை எடுத்துவோமானால், இந்த இரட்டை பிரஜா உரிமை பெற்றவர்கள் பலர் இருக்கின்றார்கள். இவர்கள் கூட அந்த நாட்டுக்கு செல்வதற்கான தடை ஒன்று இப்பொழுது வந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஆஸ்திரேலிய அரசாங்கம் இன்னும் ஒரு எச்சரிக்கையும் விட்டிருக்கின்றது. 2011 பின்னர் இந்த 7 நாடுகளில் ஏதாவது ஒரு நாட்டுக்கு நீங்கள் விஜயம் செய்தவர்களாக இருந்தால் கூட நீங்கள் விண்ணப்பிக்க முடியாது என்று தெரிவித்திருக்கின்றது. ஆகவே அவர்களுடைய ஆலோசனை என்னவென்றால், நீங்கள் அமெரிக்காவுக்கு செல்ல வேண்டும் என்றால் யாராக இருந்தாலும் அமெரிக்க தூதரகத்தை தொடர்பு கொண்டு அதன் பின்னர் நீங்கள் இந்த இது தொடர்பான விசா ஆலோசனையை அங்கு பெற்றுக் கொள்ளுங்கள் என்றுதான் நாங்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆகவே இது ஒரு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இரண்டாவது, இந்த அகதிகள் அனுமதி திட்டம் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அது மட்டுமல்ல, அந்த நாட்டுக்குள் குடியேறுபவர்களின் எண்ணிக்கை கூட அரவாசியாக குறைக்கப்படவிருக்கின்றது. குறிப்பாக தொழில் நிமித்தம் இந்தியாவிலிருந்து பலர் குடியேற்றவாசிகளாக அந்த நாடுகளுக்கு செல்வது ஒன்று. இதில் எவ்வளவு தூரம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது, குறிப்பாக அங்குள்ள நிறுவனங்கள், அதுவும் இந்த ஐடி நிறுவனங்கள் என்று சொல்லக்கூடியவை எவ்வளவு தூரம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது என்பது இதுவரையில் நாங்கள் சரியாக கூற முடியாமல் இருக்கின்றது. ஆனால் அவருடைய ஒவ்வொரு இந்த நடவடிக்கைகளும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தாக்கத்தை சர்வதேச அளவில் ஏற்படுத்த போகின்றது. ஏனென்றால், இந்த அமெரிக்காவை பொறுத்தமட்டில் சகல நாடுகளிலும் ஒரு சுமூகமான உறவு, அதாவது ஒபாமாவினுடைய 8 வருட ஆட்சி காலத்தின்படி ஒரு சுமூகமான உறவு இருந்திருக்கின்றது. அந்த உறவிலே ஒரு பாரிய விரிசல், ஒரு தடை ஏற்பட்டதாக நாங்கள் பார்க்க வேண்டும். இதுல இன்னும் ஒரு விடயத்தை நான் கூற விரும்புகின்றேன். இந்த டிரான்ஸ் பசிபிக் TPP என்ற இந்த உடன்படிக்கை, இந்த உடன்படிக்கை என்னவென்றால் 12 நாடுகள் இந்த உடன்படிக்கையில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டு வருகின்றன. 2018 இந்த உடன்படிக்கை ஒரு இணக்கத்துக்கு வந்து அமலுக்கு வர வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய எண்ணம். அந்த வகையில் இந்த 12 நாடுகளையும் பார்த்தோமானால் அதிலே ஜப்பான், மலேசியா, வியட்நாம், சிங்கப்பூர், புருனாய், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடா, மெக்சிகோ, சிலி, பெரு, இவ்வளவு நாடுகளும் அடங்குகின்றன. இந்த 12 நாடுகளுடைய வர்த்தகத்தை பார்த்தோமானால் உலக வர்த்தத்தில் 40% இவர்கள் தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இவர்களுடைய மொத்த சனத்தொகையை பார்த்தோமானால் 800 மில்லியன் சனத்தொகை இவர்கள் இந்த நாடுகளிலே இருக்கின்றது. ஆகவே இது ஒரு பெரிய ஒரு கூட்டமைப்பாக வரக்கூடிய ஒரு சாத்தியப்பாடு இருந்தது. அது மட்டுமல்ல, ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ஒரு பலத்த சவாலாக இந்த TPP வர இருந்தது. இப்பொழுது இந்த சிக்கலிலே உண்மையில் சந்தோஷப்படுபவர்கள் யார் என்று பார்த்தால் ஐரோப்பிய ஒன்றியமாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த 12 நாடுகளில் அமெரிக்கா இந்த பேச்சுவார்த்தையில் இருந்து இப்பொழுது வெளியேறி இருப்பதனால் மத்திய நாடுகள் நிச்சயமாக இந்த இணக்கப்பாட்டுக்கு வரமாட்டார்கள். ஏனெனில் அவர்களுக்கு அது பிரயோசனம் இல்லாத ஒரு இணக்கப்பாடாகத்தான் இருக்கும். ஆகவே ஐரோப்பிய ஒன்றியம் தான் இதில் உண்மையை சந்தோஷப்பட போகின்றது. ஆகவே என்ன பொறுத்த மட்டும் குறுகிய காலத்தில் சில தாக்கங்களை ஏற்படுத்தியாலும் நீண்ட காலத்துக்கு இவருடைய கொள்கைகள் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா என்பது ஐயப்பாடாகவே இருக்கின்றது.
இதேவேளை ஆஸ்திரேலியாவின் கடல் கடந்த தடுப்பு முகாமில் இருக்கின்ற புகலிட கோரிக்கையாளர்களை அல்லது அகதிகளை டொனால்டு டிரம்ப் அவர்களின் இந்த முடிவு எவ்வகையிலாவது பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றதா?
இதில் 2 விடயம் நான் இங்கு பார்க்க விரும்புகின்றேன். ஒன்று வந்து இந்த அகதிகள் பரிமாற்ற திட்டம் ஒன்று ஒபாமா அரசாங்கத்தோடு டர்ன்புல் அரசாங்கம் மேற்கொண்டிருந்தது. உண்மையில் பார்க்க போனால் டிரம்ப் அவர்கள் கையொப்பமிடம் முதல் அதனுடைய நகல் சில தினங்களுக்கு முன்னர் வெளியிடப்பட்டிருந்தது. அதில் 2 விடயங்கள் அந்த நகலிலே இருக்கவில்லை. உதாரணமாக உள்ளக அமைச்சுக்கு ஒரு அதிகாரம், அதாவது உள்ளுக்கு வருபவர்களுக்கான தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருடைய அனுமதியையும் மீளாய்வு செய்வதற்கான அதிகாரம் உள்ளக அமைச்சருக்கு இருக்கவில்லை. இரண்டாவது, டிரம்பினுடைய ஆட்சிக்கு முன்னர் பதவியில் இருந்த ஆட்சியினர் மேற்கொண்ட எட்டப்பட்ட சர்வதேச ஒப்பந்தங்கள் மதிக்கப்படுதல், இந்த 2 சரத்துக்களும் அந்த நகலிலே இருக்கவில்லை. இதனை உடனடியாக அறிந்து கொண்ட ஆஸ்திரேலிய அரசாங்கம் தனது அதிகாரிகள் நூடாக அமெரிக்க அதிகாரிகளோடு தொடர்பு கொண்டு அதற்கான ஒரு அழுத்தத்தை பிரயோகித்து இருந்தார்கள். அதன் பின்னர் அவர் கையொப்பமிட்ட இறுதி அந்த நகலை பார்த்தோமானால் அதில் அந்த 2 விடயங்களும் அடக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 2 விடயங்களிலும் 2வது விடயம் வந்து இப்பொழுது இதற்கு முன்னர் ஒபாமா அரசாங்கத்தோடு எட்டப்பட்ட ஒப்பந்தம் மதிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு உடன்பாட்டுக்கு அமெரிக்கா வர வேண்டியதாக இருக்கின்றது. ஞாயிற்றுக்கிழமை அன்று டிரம்ப்பும் டர்ன்புல் அவர்களும் ஒரு தொலைபேசி கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தார்கள். உண்மையில் அவர்களுடைய அந்த தொலைபேசி கலந்துரையாடல் என்பது ஒரு சம்பிரதாயபூர்வமான கலந்துரையாடலாகத்தான் இருந்திருந்தது. அதாவது இதற்கு முன்னரே அதிகாரிகள் பல விடயங்களில் இணக்கப்பாட்டை எட்டி அதன் பின்னர் ஒரு சம்பிரதாயபூர்வமான அந்த தொலைபேசி உரையாடலில் தான் இடம்பெற்றிருந்ததை ஒழிய இந்த அகதிகள் பரிமாற்றம் தொடர்பாக எந்தவித கருத்து பரிமாற்றங்களும் அதில் பெரிதாக இடம்பெறவில்லை. ஏனெனில் இது ஏற்கனவே இணக்கப்பாட்டுக்கு வந்த ஒரு விடயம், அதுதான் இவர்கள் ஒரு சம்பிரதாய பூர்வமாக இந்த உரையாடலிலே பேசியிருக்கின்றார்கள். அதன் பிரகாரம் அந்த இங்குள்ள நாரு மனுஸ்தீவுகள் உள்ள அகதிகள் அங்கு கொண்டு செல்லப்படவிருக்கின்றார்கள். ஆனால் எத்தனை பேர் அங்கு அனுமதிக்கப்படவிருக்கின்றார்கள் என்பதை முடிவு செய்யவிருப்பது அமெரிக்க அரசாங்கம், அமெரிக்க அதிகாரிகள். அது மட்டுமல்ல, அவர்கள் அது தொடர்பான நேர்முக பரீட்சைகளை ஏற்கனவே இந்த 2 தீவுகளிலும் ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள்தான் முடிவு செய்ய போகின்றார்கள் எத்தனை பேரை அனுமதிக்க போகின்றோம் என்பதை. அது முழுக்க முழுக்க இது அமெரிக்கா தான் முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்போகின்றது. அந்த ஆகவே அவருடைய 2வது சரத்தின் பிரகாரம் அதுக்கு எந்தவித பாதிப்பும் அவருடைய கொள்கையில் ஏற்படாது என்பதுதான் எனது கருத்து.
இறுதியாக, அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்களின் இந்த அதிரடியான அறிவிப்புகள் ஆஸ்திரேலிய அரசியலில் தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடுமோ?
அரசியல் ரீதியாக ஆஸ்திரேலியாவுக்கு மட்டுமல்ல, இந்த மேற்கத்திய உலகங்களுக்கு ஒரு தாக்கத்தை, பாரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது. அதாவது அண்மைய காலங்களில் நாங்கள் பார்த்தோமானால் இந்த பிரதான கட்சிகள் மீது மக்கள் அந்தந்த நாடுகளில் மிகவும் வெறுப்படைந்திருக்கின்றார்கள். அவர்கள் சொல்வதை செய்வதில்லை, வந்தால் வேறு ஒன்றை செய்கின்றார்கள். தாம் பதவிக்கு வர முதல் ஒரு வாக்குறுதியை கொடுக்கின்றார்கள், பின்னர் அதனை நிறைவேற்றுவதில்லை என்று அவர்கள் மிகவும் வெறுப்படைந்திருக்கின்றார்கள். ஆகவேதான் அவர்கள் இந்த அரசியல் சாராத தலைவர்களுக்கு ஒரு ஆதரவை கொடுப்பதோ அல்லது அரசியலில் இருக்கும் மத்திய சிறுபான்மை கட்சிக்குள்ளவர்களுக்கு ஒரு ஆதரவை கொடுப்பதோன்னு ஒரு நிலைமைதான் இப்பொழுது சர்வதேச நாடுகளில் இடம்பெற்று வருகின்றது. அமெரிக்காவை கூட நாங்கள் அந்த உதாரணத்தில் தான் எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது ஆஸ்திரேலியாவை எடுத்துக்கொண்டோமானால், இங்கு போலின் ஹென்சன் ஒன் நேஷனுடைய உயர்வு, அவர்களுடைய கட்சியினுடைய ஆதரவு அலை இப்பொழுது அதிகரித்து செல்வதற்கு காரணம் கூட இந்த பிரதான கட்சிகளை விட்டு அந்த சிறிய கட்சிகளை நாங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும், அவர்களை உள்வாங்க வேண்டும், அல்லது சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினர்களை உள்வாங்க வேண்டும் என்பதில் ஆஸ்திரேலிய மக்களும் இப்பொழுது அப்படியான நிலைப்பாட்டை தான் கொண்டிருக்கின்றார்கள். நான் தமிழகத்தில் நடைபெற்ற அண்மையில் இடம்பெற்ற ஜல்லிக்கட்டு இந்த போராட்டத்தை கூட அப்படித்தான் பார்க்கின்றேன். அதாவது என்ன சொல்ல வருகின்றிருந்தால், இப்பொழுது டிரம்ப் அவர்கள் வரும் பொழுது அவரது இந்த இவ்வளவு திட்டங்களை நான் கொண்டு வரப் போகின்றேன் என்று எப்போவோ அவரது கட்சி கொள்கையிலேயே தெரிவித்திருக்கின்றார். ஆனால் அவரை ஆதரிப்பவர்கள் அவர் சொல்வதை நம்பினார்கள். மற்றவர்கள் எவருமே, அமெரிக்காவில் இருப்பவர்கள் கூட, வெளிநாட்டில் இருப்பவர்கள் கூட, அவர் சொல்வது எதையுமே நம்பவில்லை. சொல்ல போனால் அவர் ஜனாதிபதியாக வருவார் என்றே நாங்கள் நம்பவில்லை. ஆகவே இவர் பதவிக்கு வந்தாலும் இதையெல்லாம் இவரால் நடைமுறைப்படுத்த முடியாது, ஏனெனில் அவங்களுடைய நிர்வாகம் அப்படியான அழுத்தங்களுக்கு கூட அவர் செல்லும் பொழுது நடைமுறைப்படுத்த முடியாது என்பதற்கு மாற்றாக, அவர் பதவியேற்ற ஒரு வார காலத்திலே இந்த முக்கியமான சட்டங்கள் நகல்கள் அவர் இப்பொழுது கையொப்பமிட்டிருப்பது அவர் மீது ஒரு பாரிய நம்பிக்கையை அவருக்கு வாக்களிக்காதவர்கள் மீது இப்பொழுது கொண்டு வந்திருக்கின்றது. அது மட்டுமில்ல, சர்வதேச நாடுகள் கூட, அடடா இப்படி ஒருவருக்கு வாக்களித்து அமெரிக்க மக்கள் அவரை நம்பி ஒரு செயலில் இறங்கியிருந்தார்கள், அவர் இவ்வளவெல்லாம் செய்கின்றார், ஆகவே நமது நாடுகளில் கூட இது கூட சில நேரம் வேலை செய்யுமோ என்று அவர்களுக்கு ஒரு ஊக்கத்தை இது கொடுத்திருக்கின்றது. இன்னும் ஒன்றை பார்த்தோமானால், இந்த முஸ்லீம் மக்கள் மீது குறிப்பாக இவருடைய, என்னதான் அவர் ஒரு இதுக்கு ஒரு காரணம் சொல்லி இருந்தாலும், இந்த ஏழு நாடுகளை பார்த்தோமானால் இதுக்கு கூடுதலாக முஸ்லீம் மக்கள் வாழும் நாடுகள், அவர் என்னத்தான் அதுக்கு பெயர் மாற்றம் சொல்லி இருந்தாலும் முஸ்லீம் மக்கள் மீது ஒரு கடுமையான சட்ட பிரயோகமாகத்தான் நாங்கள் இதை பார்க்க வேண்டும். இது மற்ற நாடுகளிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது. அதாவது முஸ்லீம் மக்கள் மீது கடுமையான சட்டங்களை கொண்டு வருவதற்கோ, அவர்கள் அந்த நாடுகளுக்கு குடியேறுவதை தடுப்பதற்கோ இப்பொழுது அங்குள்ள மற்ற நாடுகளில் உள்ள மக்களுக்கும் ஒரு உந்து சக்தியை இது ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக சொல்ல போனால், குயின்ஸ்லாண்டில் மாநிலத்திலே அங்குள்ள அரச கட்டிடங்களில் இந்த பர்கா அணிந்து செல்வதை தடை செய்யப்பட வேண்டும் என்று போலின் ஹென்சன் மிக காரசாரமாக வாதிட்டு வருகின்றார். அடுத்து அங்கு வரவுள்ள மாநில தேர்தலில் எதிர்கட்சியாக இருக்கும் லிபரல் டெமோக்ராட்ஸ் கட்சி ஒன் நேஷன் கட்சியோடு இணைந்து தாங்கள் கூட்டாட்சி செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று அறிவித்திருக்கின்றார்கள். ஆகவே அவ்வளவு தூரத்துக்கு ஒன் நேஷனுடைய செல்வாக்கு அதிகரித்து கொண்டே செல்கின்றது. இது எதிர்காலத்தில் முஸ்லீம் மக்கள் மீது ஒரு கடுமையான சட்டத்துங்களையோ அல்லது அவர்கள் இந்த நாட்டுக்கு வருவதற்கான தடைகளையோ கொண்டு வருவதற்கான ஒரு ஏது நிலையை இவருடைய வெற்றியும் இவருடைய நடவடிக்கைகளும் இப்பொழுது எடுத்திருக்கின்றது என்று சொல்லலாம். இறுதியாக இன்னும் ஒரு சின்ன விடயத்தை நான் இங்கு கூற விரும்புகிறேன். நேரடியாக பார்த்தோமானால் இந்த ஏழு நாடுகளில் இருந்து வருபவர்களை மட்டும் தடை செய்ததாக பார்க்கின்றோம். மறைமுகமாக இதுல இன்னும் ஒரு விடயமும் இருக்கின்றது. அமெரிக்காவில் இருக்கும் விமான நிறுவனங்கள் இப்பொழுது மிக காரசாரமான ஒரு எதிர்ப்பில் மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள விமான சேவைகளினூடாக மேல் ஒரு குற்றத்தை சுமத்தி வருகின்றார்கள். அதாவது மத்திய கிழக்கு நாடுகளைச் சேர்ந்த விமான சேவை நிறுவனங்களான எமிரேட்ஸ், எட்டிஹாட், கட்டார், இவை தமது வியாபாரங்களில் கை வைக்கின்றன, தமது வியாபாரங்களை நசுக்கப்பாக்குகின்றன என்று கூறி வருகின்றார்கள். இந்த தடையின் மூலம் பாதிக்கப்பட போது இந்த விமான சேவை நிறுவனங்கள், ஏனெனில் அவர்களுடைய விமானிகளாக இருக்கட்டும், அவர்களுடைய பணியாளர்களாக இருக்கட்டும், அவர்கள் அமெரிக்காவுக்கு செல்வதில் தடை ஏற்பட போகின்றது. ஏனெனில் அவர்களுடைய கூடுதலான பணியாட்கள் இந்த நாடுகளைச் சேர்ந்தவர்கள். இரண்டாவது, அங்கிருந்து வரும் பயணிகள், இந்த விமான சேவை நிறுவனங்களை பாவிக்கும் பயணிகள் கூடுதலாக இந்த நாடுகளைச் சேர்ந்தவர்களாக இருக்க போகின்றார்கள். அவர்கள் இந்த நாடுகளுக்கு வருவதற்கான தடையினால் அவர்களுடைய பயணங்கள் தடைப்படும் பொழுது அது கூட இந்த விமான சேவை நிறுவனங்களை பாதிக்க போகின்றது. ஆகவே இது நேரடியாக பார்த்தோமானால் இதுதான் ஒரு திட்டம் என்று பார்த்தாலும், மறைமுகமாக இது உள்ளீடாக சில சிறு சிறு விஷயங்கள் கூட அவரால் மேற்கொள்ளப்பட்டதாக நாங்கள் பார்க்க வேண்டும்.
மிக நன்றி ரகுராம் அவர்களே, தெளிவாக விளக்கியிருந்தீர்கள். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். வணக்கம்.
நன்றி. சந்தர்ப்பத்தை அளித்ததற்காக உங்களுக்கும் எஸ்பிஎஸ் வானொலிக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன்.
எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது எஸ்பிஎஸ் யுவர் லாங்குவேஜ் மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.